السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي اصطفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى، ما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد، بسم الله الرحمن الرحيم، من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون، صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم، ارحموا من في الأرض يرحمكم من في السماء، وكما قال صلى الله عليه وسلم. إنيمان تايمارغلي சகோதரர்களே، அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த படைப்புகளில் கண்ணியமான உயர்தரமான படைப்பாக மனிதனை படைச்சிருக்கிறான். இந்த மனித இனம்தான் அல்லாஹிடத்தில் மிக கண்ணியமான படைப்பு. அதுசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை மனிதர்களை நாங்கள் கண்ணியப்படுத்திக்கிறோம். ரஹ்மல்லாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்ல கரையில பிரயாணம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் அவர்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். வரதுக்கலாகும் பாத்தி, நல்ல உணவுகளை நல்ல ஆகாரங்களை அவர்களுக்கு நாங்கள் அளிக்கின்றோம் என்றெல்லாம் விசித்தமான குர்ஆன்ல இந்த மனித இனத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றோம். இன்னொருத்தில் சொல்வான், வலகத் கலக்கல் இன்சான ஃபீ அஹ்சன தக்வீம், நாங்கள் இந்த மனிதர்களை மிக அழகாக படைத்திருக்கிறோம். மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான படைப்பாக படைத்திருக்கிறார். அந்த மனித இனத்தில் அல்லாஹு தஆலா ஆண்களை பெண்களை ரெண்டு பேரையும் சேர்த்துத்தான் வச்சிருக்கிறார். இதிலையும் குறிப்பாக பெண்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக கண்ணியப்படுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்திருக்கிறார் அந்த பெண்களை, பரிசுத்தமான குர்ஆனில் சூரத்துர் ரிஜால் ஆண்கள் பற்றி பேசக்கூடிய சூரா கிடையாது. குர்ஆனில் சூரத்துர் ரிஜால் ஆண்கள் பற்றி அத்தியாயம் என்று எதுவும் கிடையாது. ஆனால் சூரத்துர் நிசா, குர்ஆனில் 4வது சூரா சூரத்துர் நிசா, பெண்கள் பற்றி அத்தியாயம். பெண்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறார். ஏண்டா இஸ்லாம் அந்த அளவுக்கு பெண்களை கண்ணியப்படுத்திருக்கு. இஸ்லாம் ஏன் மார்க்கம் வருவதற்கு முன்னர் உலகத்தில் ஆக அற்பமான கீழ்த்தரமான ஒரு சமூகமாக, அந்த கால அறியாம காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் பெண்களை பார்த்தாங்க. எந்த அளவுன்னு சொன்னால் அவங்களுக்கு கடுமையான அநியாயம் நடந்துச்சு. பெண் குழந்தைகளை மண்ணில் உயிரோடு போட்டு புதைப்பாங்க. இது வருஷத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதை விளங்கப்படுத்துகிறோம். வயதில் மவூதத்து சுயிலத், பெண் குழந்தைகளை உயிரோடு நீங்கள் புதைச்சிங்க, நாளை காமத்துடைய நாளையில் இதை பற்றி விசாரிப்போம், இதை பற்றி நாங்கள் விசாரிப்போம். இது ஐ தம்மி குத்திலத், என்ன காரணத்தினால அந்த பச்சிலம் பாலகர்களை அந்த சின்ன குழந்தைகளை நீங்கள் மண்ணில் புதைச்சிங்க என்று நாங்கள் விசாரிப்போம் என்ற கருத்தை குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்திக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை அந்த காலத்தில் மோசமாக வைத்திருந்தாங்கன்னு சொன்ன அனந்தரச்சத்தில் எந்த பங்கும் கொடுக்க மாட்டாங்க. அனந்தரச்சத்தில் எந்த பங்கும் கொடுக்க மாட்டாங்க. கணவன் மௌத்தாகிட்டான்னு சொன்னால் அந்த பெண் இதாயிருக்கணும் சுமார் ஒரு வருஷ காலத்துக்கு. அது இருளான இடமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு வருஷத்துக்கும் அந்த பெண் குளிக்க முடியாது, தலை சீவ முடியாது, எண்ணெய் போட முடியாது, மனம் பூச முடியாது, ஒரு சாப்பாடை மட்டும் நேரத்துக்கு வச்சிருவாங்க. ஒரு வருஷம் கழித்து அந்த பெண் வெளியே வந்தால் பார்க்கறதுக்கு பயங்கரமான, பார்க்கறதுக்கு ஒரு விகாரமான தோற்றம் கொண்டவளாகத்தான் அந்த பெண் வெளியே வருவாள். இப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் வந்து இந்த பெண்களை கண்ணியப்படுத்து. இஸ்லாம் தோட்டத்தில் கண்ணியப்படுத்துவீங்க. ஒன்று அவளை ஒரு தாயாக பார்த்து கண்ணியப்படுத்துது, ரெண்டாவது அவளை ஒரு மகளாக பார்த்து கண்ணியப்படுத்துது, மூன்றாவது அவளை ஒரு சகோதரியாக பார்த்து கண்ணியப்படுத்துது, நாலாவது அவளை ஒரு மனைவியாக பார்த்து கண்ணியப்படுத்துது. விசித்தமான குர்ஆன் ஹதீஸை எடுத்து பார்த்தோம்னா இந்த நாலு கண்ணோட்டத்திலையும் ஒரு பெண் பார்க்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார். தாயாக பார்த்து குர்ஆன்ல ஹதீஸ்ல பல இடங்களில் ஒரு பெண் கண்ணியப்படுத்தப்படுறார். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து வாழ்வதற்கு மிக தகுதியானவர் யாருண்டு? நபி அவங்க சொன்னாங்க, உன்னுடைய தாய். பிறகு யார் யார சொல்லுல்லா? உன்னுடைய தாய். பிறகு யார் யார சொல்லுல்லா? உன்னுடைய தாய். பிறகு யார் யார சொல்லுல்லா? உன்னுடைய தகப்பு. நபி அவங்க மூணு தரம் உண்ட தாய், உண்ட தாய், உண்ட தாய் என்று சொல்லி போட்டு உன்னுடைய தகப்பன் என்று சொன்னாங்க. நாலாவது அதுக்கு உலமாக்கள் காரணம் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு தாய் மூணு இடத்துல மிகவும் கஷ்டப்படுறாங்க. ஒன்று, குழந்தைய வயிற்றில் சுமக்கக்கூடிய நேரத்தில். ரெண்டாவது, அந்த குழந்தைய பிறக்க வைக்கிற நேரத்தில். மூணாவது, அந்த குழந்தைய பாலூட்டி வளர்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில். இந்த மூன்று கால பகுதியிலும் ஒரு பெண் மிகவும் கஷ்டப்படுவாங்க. இதனால்தான் இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு அவள் செஞ்ச தியாகத்துக்கு பிறவி பலனாக சொல்லுது, உண்ட தாய், உண்ட தாய், உண்ட தாய் என்று சொல்லு. இந்த அளவுக்கு நாங்க பார்க்கலாம் வருஷமான குரான் அல்லாஹால சொல்றான். நாங்க மனிதர்களுக்கு அவங்க தாய் தகப்பனுக்கு நல்ல முறையில நடந்து கொள்ளும்படி உபதேசம் செஞ்சிருக்கிறோம். இன்சான், நாங்க விவாலி தேகி ஹஸ்தானா, நாங்க மனிதனுக்கு உபதேசம் செஞ்சிருக்கிறோம். உங்க தாயோட தகப்பனோட நல்ல முறையில நடந்துக்கோ என்று வசிய செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி, தாயும் தகப்பனோடு நல்ல முறையில நடந்து கொள்ளும்படி வசியத்து செஞ்சிருப்பதாக நாங்க சொல்லிருக்கிறோம் என்று சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்து யார பத்தி பேசுறாருன்னா, தாயை பத்தி பேசுறேன். அந்த தாய் பட்ட கஷ்டத்தை சுரமத்தை பத்தி பேசுறேன். ஒரு தாயுடைய பாதத்துக்கு கீழேதான் சுவர்க்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை எந்த அளவுக்கு ஹிதுமத் செய்யுமோ அந்த அளவுக்கு அந்த சுவர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளலாம் என்ற கருத்தை உலமாக்கள் விளங்கப்படுத்திருக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் ஒரு பெண்ணை தாயாக பார்த்து கண்ணியப்படுத்து, அதே மாதிரி மகளாக பார்த்து, மகளாக பார்த்து இஸ்லாம் ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்துது. பாத்திமா நாயகி அல்லாஹு தஆலா அவங்க பிறந்த நேரத்தில் ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு பூ, ரைஹானா. அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு பூவை தந்திருக்கிறான், மலரை தந்திருக்கிறான், நான் மோந்து கொள்றதுக்கு வருதுகாலல்லாஹ், அந்த குழந்தைக்கு இருக்கு அல்லாஹு தஆலா பொறுப்படுத்திருக்கிறான், நான் மோந்து கொள்றதுக்கு அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு பூவை தந்திருக்கிறான்னு சொல்றது. யாரு? மூணு பெண் குழந்தைகளை, ரெண்டு பெண் குழந்தைகளை, இன்னொரு ஒரு பெண் குழந்தைன்னு வரையுது. பக்குவமான முறையில அந்த குழந்தைகளை வளர்த்து அவங்கள உரிய முறையில கண்ணியமான முறையில வேண்டிய விஷயங்களை அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துட்டு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா நாளைய கியாமத்துடைய நாளையில அந்த தகப்பன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இது காரணமாக இருக்கும் என்ற கருத்து ஹதீஸ் கிதாபுல்ல வந்து. நீங்க அந்த அளவுக்கு ஒரு தகப்பன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவருடைய பெண் குழந்தை காரணமாக இருக்கு. அதே மாதிரி சகோதரியாக பார்த்தும் இஸ்லாம் ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்துது. ஒரு சகோதரியாக பார்த்து இஸ்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரியுடைய சம்பவம் மற்ற சம்பவங்கள்லாம் குர்ஆன்ல பல இடங்கள்ல வழங்கப்படுத்தப்பட்டு, அதே மாதிரி தான் மனைவியாக பார்த்து, மனைவியாக பார்த்து அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல பல இடங்கள்ல வழங்கப்படுத்துறான். ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அந்த பெண்களோடு நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. எப்படி அந்த பெண்களுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குதோ இதே மாதிரி நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், நீங்க அவங்க உங்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கு இருக்கு என்ன குர்ஆன்ல இத விளங்கப்படுத்துறாங்க. பல இடங்கள்ல நீங்க அவங்களோட அன்பாயிருங்க, இரக்கமாயிருங்க, ஹுன்ன லிபாஸுல்லக்கும் வாந்து லிபாஸுல்ல ஹுன்ன, அவங்க உங்களுக்கு ஆடைகளாக இருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு ஆடைகளாக இருக்கிறீங்க. நீங்க அவங்களோட சந்தோஷமா இருந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால கல்யாணம் பிரிஞ்சிட்டாலும் கூட கொடுத்த மகரு ஒரு மலையளவு, ஒரு பெரிய தொகையளவு நீங்க கொடுத்திருந்தாலும் அந்த கொடுத்த மகரை திருப்பி எடுக்காதீங்க என்றெல்லாம் இந்த பெண்களுடைய விஷயத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹு தஆலா வழங்கப்பட்டிருக்கு. எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப இந்த பெண்கள் விளங்க வேணும், அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த பெண்களை எவ்வளவு கண்ணியப்படுத்திக்கிறாங்க. ஒரு தாயாக பார்த்து, ஒரு சகோதரியாக பார்த்து, ஒரு மகளாக பார்த்து, அதே மாதிரி ஒரு மனைவியாக பார்த்து. ஏன் இந்த பெண் என்பவள் சமுதாயத்திலே கண், பெண் என்பவள் சமுதாயத்திலே கண். எப்ப பெண்களுக்கு மத்தியில உண்மையான தீன் வர ஆரம்பிச்சிருமோ அந்த குடும்பத்திலே தீன் வந்துடும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு ஆண் எவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய விளக்கசாலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தாயியாக இருந்தாலும், அவரோட மனைவிட்ட வீட்டுக்குள்ள பக்குவமும் பேணுதலும் ஒரு தாவத்தும் ஒரு தீண்ட அமைப்பும் வரலையாமண்டா இவருடைய முழு பயத்தும் வீட்டுக்குள்ள போவார். இவருடைய வீட்டுக்குள்ள இவருடைய தாவத்தும் இவருடைய பிரச்சாரமும் போக வேணுமெண்டா அதுக்கு அவளுடைய அவருடைய மனைவியிட்ட அந்த பெண்ணிடத்துல மாற்றம் ஏற்படணும். அந்த பெண்ணுக்கிட்ட மாற்றம் ஏற்படாத வரையில எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அந்த குடும்பத்தை சமைக்கிறது கஷ்டம். ஏன் அல்லாஹ்வுக்கு மகானுபவத்தால பெண்களுக்கு அந்த தன்மையை கொடுத்திருக்கிறோம். அதனால்தான் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கு உதாரணம் வாகனத்துல இன்ஜின் மாதிரி. வாகனத்துல இன்ஜின் சகோதரிகளே அது கண்ணுக்கு விளங்காது, மறைஞ்சுதான் இருக்கு. வாகனத்துல இன்ஜின் அது கண்ணுக்கு விளங்காது, மறைஞ்சிருக்கும். வாகனத்தில் ஆக முக்கியமான பகுதி ஏதென்று கேட்டா இன்ஜின் தான் சொல்லுவோம். வாகனத்தில் ஆக முக்கியமான பகுதி இன்ஜின். இன்ஜின் நல்லா இருக்கு, மற்ற வாகனத்துடைய மற்ற பகுதிகள் மோசமா இருந்தாலும் சொல்லுவாங்க பரவாயில்லை இந்த வாகனத்தை வாங்குவோம். அதே நேரத்தில் மற்ற எல்லா பகுதியும் நல்லா இருக்கு, அது சீட்டு அது டயர் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இன்ஜின்ல ஒரு லெட, இன்ஜின்ல ஒரு குழப்பம் என்று சொன்னா சொல்லுவாங்க இந்த வாகனத்தை வாங்க இயலாது. ஏன் வாகனம் மதிக்கப்படுகிறது அந்த இன்ஜினை வச்சு. இது மாதிரி தான் ஒரு பெண் இன்ஜின் மாதிரி. இந்த இன்ஜின் எப்ப நல்லா இருக்குமோ, எப்ப அது எங்க ஆரம்பிக்குமோ அந்த வாகனத்தில் நாலு டயர் சுத்த ஆரம்பிக்கும். இப்ப வேண்டிய உருவு போகலாம், கொழும்பு போகலாம், கண்டி போகலாம், வாகனத்தில் நாலு டயரும் சுத்த ஆரம்பிக்கும், வேண்டிய ஊருக்கு போகலாம். இது மாதிரி தான் ஒரு பெண். எப்ப ஒரு பெண்ணிடத்துல ஈமான்ல உறுதி, இபாதத்துல பக்குவம், அவருடைய அஹ்லாக் அவருடைய குணத்துல, அதே மாதிரி அவருடைய நடையில, அவருடைய உடையில, அவருடைய பேச்சில, எல்லாத்திலையும் மஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உருவாகும் என்று சொன்னா அந்த வாகனத்துல நாலு டயர் சுத்த மாதிரி அந்த அவளுடைய கணவன், அவளுடைய தகப்பன், அவளுடைய சகோதரன், அவளுடைய மகன், இந்த நாலு பேரும் தீன் எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் சுத்த ஆரம்பிக்கும். எப்ப இந்த மறைஞ்சிருக்கக்கூடிய இன்ஜினை போல உள்ள ஒரு பெண் அவளுடைய ஈமான்ல, அவளுடைய இபாதத்தில், அவளுடைய அஹ்லாக்கில, அவளோட நடையில, உடையில, பாவனையில, சிந்தனையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டாள் என்று சொன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் உள்ள நாலு பேரும், அவளுடைய கணவன், அவளுடைய மகன், அவளுடைய தகப்பன், அவளுடைய சகோதரன், இந்த நாலு பேரும் தீன் எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் சுத்த ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு பெண்ணுக்கு உதாரணம் மரத்தில வேற போல, மரத்தில வேறு சகோதரிகளே அதுதான் அடிப்படையானது. அது கண்ணுக்கு விளங்காத மறைஞ்சுதான் இருக்கும், பூமிக்கு கீழே தான் வேறு இருக்கு. ஆனா மக்கள் பார்க்கறது மரத்தில் உள்ள பூக்களையும் அதில் உள்ள பழத்தையும் அதில் உள்ள இலைகளையும் தான் பார்க்கிறாங்க. ஆனா வேற யாரும் கண்டுகொள்றது இல்லை. ஆனா மரத்துக்கு ஆக அடிப்படையே வேறுதான். எப்ப இந்த வேறு சொல்லிச்சோ, எல்லாரும் பூவை பார்த்து ரசிக்கிறாங்க, பழத்தை பார்த்து ரசிக்கிறாங்க, இலைகளை பார்த்து ரசிக்கிறாங்க, என்ன யாரும் கணக்கெடுக்கிறாங்க இல்ல, இனி நானும் வெளியே வரணும், எனக்கு சம உரிமை தேவை என்று வேறு வெளியே வந்துட்டா என்ன நடக்கும்டா, அந்த மரம் அப்படியே பட்டு போய்த்தரும், இலைகள்லாம் உதிர்ந்து போய்த்தரும், பூக்கள்லாம் வாடி போய்த்தரும், அந்த பழம் எல்லாம் அழுகி போய்த்தரும், கடைசியாக அடுப்பு எரிய வைப்பதற்கு விறகாக பயன்படுத்துறதுக்கு இந்த மரத்தை பாவிப்பாங்க. இதான் உலகத்தில் உள்ள நியதி. எதுவரையில வேறு பூமியை கீழே மறைஞ்சு இருந்துகிட்டு அது பூமியோட தன்னுடைய தொடர்பை இன்னும் உறுதிப்படுத்தும் உருவாகும். அதுல பழத்தை ருசிப்பாங்க, பூக்களை நுகருவாங்க, அதோட இன்னல தேடி மக்கள் வருவாங்க, பறவைகள் வந்து கூடு கட்டும், எல்லாம் நடக்கும். இது மாதிரிதான் ஒரு பெண், பெண் என்பவர் மரத்திலே வேற போல, மரத்திலே வேற போல. அவ எதுவரையில அந்நிய ஆண்களுடைய பார்வையில இருந்து தன்னை மறைச்சு கொண்டு தண்ட ஈமான, தண்ட இபாதத்தை, தண்ட அஹ்லாக, தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அவள் சீராக்கி கொண்டு தன்னுடைய அஹ்லாக, தன்னுடைய கணவனோட உள்ள தொடர்பு, தன்னுடைய பிள்ளைகளோட உள்ள தொடர்பு எல்லாத்தையும் சீராக்கி கொண்டு அவளோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவாளோ, எல்லாம் மீது சத்தியமா சொல்றோம். எப்படி அந்த வேர் உறுதியாக இருக்கிற காரணத்தினால அந்த மரம் அழகாக செழித்து வளருதோ, இது மாதிரி அந்த வீட்டில் அல்லாஹால சிறந்த குடும்பத்தை உருவாக்குவோம். பெரிய ஹாஃபிதுகளை, ஆலிங்களை, தாயிகளை, சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய மக்களை, நல்ல தர்மம் செய்யக்கூடிய மக்களை, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களை, அல்லாட தீனுக்காக அழிஞ்சி பாடுபடக்கூடிய மக்களை அல்லாஹால உருவாக்குவான். இந்த தாயுடைய இந்த தன்மையை வச்சு, தாயுடைய இந்த தன்மையை வச்சு இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலேயும் எத்தனையோ இமாம்கள், எத்தனையோ பெரியார்கள் அடையாளம் காட்டப்படுவாங்க. இவர் அனாத, இவர் அனாத, இவர் அனாத. இவ்வளவு பெரிய நிலைமைக்கு இவர் எப்படி வந்தார்ன்னு பார்த்தா அதுக்கு காரணம் அவருடைய தாயை அர்ப்பணிப்புத்தான், தாயுடைய தியாகம் தான். உதாரணத்துக்கு பார்க்கலாம், இமாம்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பரிசுத்தமான குர்ஆனுக்கு பிறகு உலகத்தில் ஆக சிறந்த புத்தகம் என்றா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களால் தொகுக்கப்பட்ட சஹீஹுல் புகாரி என்று எல்லாரும் சொல்லுவாங்க. இது உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுடைய ஏகமனதான முடிவு. அந்த சஹீஹுல் புகாரிய எழுதின அந்த முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி என்று சொல்லப்படக்கூடியவங்க வரலாறு சொல்லப்படுது, ஒரு அநாத சின்ன வயசுலேயே தாப்பர இழந்துட்டாங்க. ஆனா அந்த அவங்க தாய் இருக்கிறான், அவன் மிகவும் பக்குவமான ஒரு பெண்ணாக இருந்தான், மிகவும் பேணுதலான பெண்ணாக இருந்தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறு சொல்லப்படுது, அவங்களுக்கு சின்ன வயசுல கண் பார்வை கூட இருக்கல, கண் பார்வையே இழந்துட்டாங்க. ஆனா அந்த தாய்க்கு அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. அந்த பெண்மணி அடிமை அல்லாஹ் இடத்துல அல்லது சொல்லுது மன்றாடினா, யா அல்லாஹ் நீ எந்த குழந்தைக்கு பார்வையை கொடுக்கணும் செஞ்சு மன்றாடுற. அல்லாஹ்க்கு முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அல்லாஹு தஆலா தான் நிலைமைகளை மாற்றக்கூடியவன், நிலைமைகளை உருவாக்கக்கூடியவன். எல்லா விஷயங்களுடைய கருவூலமும் பொக்கிஷமும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில்தான் இருக்கு. நன்மையா தீமையா, மனசுக்கு பாரமானதா, மனதுக்கு இன்பமானதா, எல்லாமே அல்லாஹ் இடத்துல முடிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோமோ, கெஞ்சி கதறுவோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் தலைகளுக்கு தருவார், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த உண்மையை அந்த தாய் புரிஞ்சு வச்சிருந்தான். அந்த தாய் எல்லா இடத்துல மன்றாடுறா, அல்லாஹ் இந்த குழந்தை கண் பார்வை இல்லாம இருக்கு, எந்த குழந்தைக்கு நீ பார்வையை கொடுத்து. வரலாற்று கிதாபு இல்லையா புகார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி எழுதக்கூடிய அந்த புத்தகங்கள்ல எழுதுவாங்க. ஒரு நாள் அவட தாய் தூங்கி கொண்டிருக்கிறார், கனவுல சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, பெண்ணே அல்லாஹ் உன்னுடைய துவா கபூல் செஞ்சுட்டான், உன் குழந்தைக்கு மீண்டும் பார்வை கிடைக்கும். எலும்பி பார்க்கிறா, அல்ஹம்துலில்லாஹ் இமாம் புகாரிக்கு பார்வையை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த தன்னுடைய மகனோடே அந்த தாய் இருக்கிறா. சில கிதாபுகள்ல வருகிறது, மகன் ஹதீஸ படிக்கிறதுக்காக வேண்டி சில பிரயாணங்கள் செஞ்ச பொழுது அந்த தாயும் சேர்ந்து போனா. அந்த தாயுடைய அர்ப்பணம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு இமாம் புகாரியை தந்திருக்கிறார்.
அதே மாதிரி தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலக வரலாற்றில் பெரிய பெரிய இமாம்கள் பிறந்திருக்கிறாங்க. அந்த இமாம்கள்ல, அந்த அறிஞர்கள்ல முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான சிந்தனையுடைய ஒரு பெரிய மகான் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இலங்கை நாட்டில் கூட அதிகமான மார்க்க சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு செய்வாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த மதஹபை வச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை இல்முல கொடுத்துருங்க. அவங்களோட வரலாறு, அவங்க ஒரு அனாத இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு 2 வயசா இருக்குது, தகப்பன் இழந்துட்டாங்க. ஒரு பிரயாணம் போயிருந்தாங்க, அவர் ஷாஃபி இமாமுடைய தகப்பன் அந்த மனைவியை கூட்டிக்கொண்டு பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த கஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு எல்லாரும் நாட்டம் அங்க வச்சுதான் அவருக்கு மவுத்து வருகிறது. இந்த தாய் யோசிக்கிறா, இந்த பிள்ளையே நான் உருவாக்கணும், இந்த பிள்ளையே நான் சமுதாயத்துக்கு கொடுக்கணும். இதற்காக வேண்டி அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு மீண்டும் மக்கா முக்கரமாவுக்கு வாரா, நல்ல அரபி பாசையில பாண்டியத்தை உண்டாக்குறா, சுக்கக படிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறா. அந்த காலத்துல புதிய ஒரு இமாம் இருந்தாங்க, இமாம் மாலிக் என்று சொல்லி, அவங்க மதீனாவில் பாடம் நடாத்துவாங்க. அந்த இமாம் கிட்ட படிக்க போறதுக்கு மகனுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறா. சுப்ஹானல்லாஹ், பிற்காலத்தில் புதிய ஒரு இமாமாக தன்னுடைய மகன் ஷாஃபி. சில அறிஞர்கள் சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகங்கள்ல மிக தலை சிறந்த ஒரு புத்தகமாக கருதப்படுகிறது அல் உம்மு. அல் உம்மு தாய் நூல், தாய் உம்மு தாய். சில உலமாக்களுடைய கருத்து, ஏன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த பெரிய புத்தகத்துக்கு அல் உம்மு தாய் என்று பேர் வச்சாங்கல்லண்டா, நான் இவ்வளோலாம் உருவாகிறதுக்கு என்னுடைய தாய் தானே காரணமாக இருந்தா, அந்த நன்றி கடனை நிவர்த்தி செய்யறதுக்காக வேண்டித்தான் இந்த கருத்தை கூட சில உலமாக்க விளங்கப்படுத்திருக்கிறான். அதே அப்துல் காதர் ஜீலானி, அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உலக பிரசித்தி பெற்ற ஒரு மகான். அவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வாரத்துக்கு காரணமே அவங்களுடைய தாய் தான். மகன் சின்ன வயசா இருக்கிறாங்க, கல்வி படிக்கிறதுக்காக வேண்டி போகணும், ஒரு பிரயாண கோஷ்டியோட சேர்த்து மகனை அனுப்பி வைக்கிறா, கொஞ்சம் பணத்தை கொடுத்து வசியத்தை செஞ்சு அனுப்புறா. மகனே, எந்த கட்டத்திலையும் பொய் சொல்லிடாத, சின்ன பிஞ்சு உள்ளத்துக்கு தாயுடைய தருபியது. வரலாற்று கிதாபல்ல வருது, கிட்டத்தட்ட 40 தங்க தீனார் காசை கொடுத்து அனுப்புறோம், தங்க காசி 40 கொடுத்து அனுப்புறோம். அல்லாட நாட்டம் போற வழியில ஒரு கள்ள கோஷ்டி அந்த பிரயாண கூட்டத்தை தாக்குறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. இமாம் அப்துல் காதர் ஜீலானி சிறு வயசாக இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட ஒரு ரூம் வந்து கேட்கிற, அவனுகிட்ட என்ன சொன்னா, எனக்கிட்ட 40 தங்க காசு, 40 தங்க காசு. அவன் நம்பல்ல, அந்த கொள்ள கோஷ்டிக்காரன் அவங்க தலைவர்கிட்ட கூட்டி போறோம். சொன்னா, உன்கிட்ட என்ன இருக்கு? 40 தங்க காசு. சோதிச்சு பார், தங்க காசு. தலைவன் கேட்டான், உனக்கு நல்லா தெரியும், நீ உண்மையை சொன்னா நாங்க உனக்கிட்ட உள்ள எடுப்போம், நீயே உண்மையை சொன்னாய். குழந்தை இன்னும் போற காலம் சொல்றாங்க, இந்த தாய் எனக்கு சொல்லி தந்திருக்கிறா, மகன் எந்த கட்டத்திலையும் பொய் சொல்லக்கூடாது, நான் உண்மை சொல்லணும், உண்மையாளர்கள் அல்லா நேசிப்பான், சொல்லி தந்திருக்கிறா, எந்த தாய் எனக்கு இந்த தர்பியத்தை மாறு செய்யறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு. இந்த பேச்சு அந்த கள்ளக்கோஷ்டி தலைவருடைய உள்ளத்தில் ஒரு பதிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவ சொன்னா, நீ உன் தாய் சொன்னதுக்காக வேண்டி இவ்வளவு பேணுதலாக நடக்கிறியே, நான் என்னுடைய ரப்புடைய கட்டளைகளுக்கு இப்படி மாறு செஞ்சு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி வீறிட்டு அழ ஆரம்பிக்கிறார். கடைசியா தௌபா செய்கிறான். அந்த எல்லா பல்லக்கோசை சொல்றான், நீ எடுத்து திருப்பி கொடுத்துருக்கீங்க, இனிமான தாய்மாரிய சகோதரிகளை இப்படி எத்தனை வரலாறுகள் சொல்லிக் கொண்டு போகிறேன். இமாம் ஷாஃபியாக இருக்கலாம், இமாம் புகாரியாக இருக்கலாம், முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானியாக இருக்கலாம், இமாம் அவுசாயியாக இருக்கலாம், இமாம் சுஃபியான சௌரியாக இருக்கலாம், இமாம் அஸ்ஸாலியாக இருக்கலாம். இவங்க எல்லாம் வரலாற்றுல அநாதைகள், அநாதைகள் என்று அடையாளம் காணப்பட்டவங்க, தகப்பன இழந்தவங்க. ஆனா இவங்களை உருவாக்குறதுக்கு அடிப்படை காரணியாக இருந்தவங்க யாருண்டா? பெண்களாகி அவங்க தாய்மாறு, தாய்மாறு. இதனால தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலேயும், ஒவ்வொரு பெரிய மனுஷனுக்கு பின்னாலேயும் ஒரு பெண் மறைஞ்சி இருக்கிறாள். வரா குள்ளி ரஜுலின் அலீமின் இம்ராத்துன், ஒவ்வொரு பெரிய மனுஷனுக்கு பின்னாலேயும் ஒரு பெண் மறைஞ்சிருக்கிறாள் என்று சொல்லுவாங்க. ஒரு பெண் மறைஞ்சிருக்கிறார். அது மட்டுமில்ல தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பெண் சமுதாயம் இஸ்லாத்துக்காக வேண்டி செஞ்ச சேவைகளை பார்த்தா அது வரலாற்றுல நிறைய காணப்படுது. பொதுவாக இன்றைக்கு பயன்கள்ல ஆண்களுடைய தியாகங்கள், ஆண்களுடைய அர்ப்பணிப்புகள் தான் பேசப்படுகிறது. ஆனா உண்மையிலே பார்த்தா அந்த காலத்துல பெண்கள் சளைச்சவர்களாக இல்லை என்பதை நிரூபிச்சு காட்டினாங்க. என்ன வேண்டு சொன்னா, இஸ்லாத்தை முதல் முதலாக ஏற்றுக்கொண்டது யாருன்னா ஒரு பெண் தான், அன்னி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருகிறது, தன்னோட வீட்டுக்கு வராங்க, தன்னோட மனைவி அன்னி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொன்னதுதான் தாமதம். அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவ இஸ்லாத்தை முதல் முதலாக ஏற்ற பெருமை ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கு. ரெண்டாவது, நபி அவங்களுக்கு அந்த இக்கட்டான நிலைமையில ஆறுதல் சொல்லி அவங்கள உள்ளத்துல ஒரு தைரியத்தை ஏற்படுத்தினது யாருண்டா? ஒரு பெண் தான். அவதான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவங்களுக்கு ஒரு பதட்டமான நிலைமை. ஏன் நபி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க ஒரு குகை இருக்கு, மலை இருக்கு, ஹிரான்னு சொல்லி அந்த மலையுடைய உச்சில ஒரு பொந்து மாதிரி இருக்கு, அது ஜபல் நூர் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் நபி அவங்க கல்வத்தில் அமைதியாக இருந்து யோசிச்சு கொண்டிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய புறத்தில இருந்து வஹியை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. நபி அவங்களுக்கு நபிப்பட்டம் கிடைச்சி 40 வயசு. நபி அவங்க சற்றும் எதிர்பார்க்கல இப்படி ஒன்று நடக்கும் சொல்லி ஒரு பதட்டத்தோட, ஒரு திடுக்கத்தோட தன்னை வீட்டுக்கு வார வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் வரவேற்கிறாங்க. வரவேற்று ஆறுதல் சொல்றாங்க. எப்படி ஆறுதல் சொன்னா, சஹீல் புகாரிய பார்த்தா தெரியும், நீங்க இன்னக்க ஃபஸிலுர் ரஹ்மா, நீங்க சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்றீங்க, வத்துஈனு அலா நவாயிபில் ஹக்கி, புறத்திலே நீங்க மக்களுக்கு உதவி செய்றீங்க, கஷ்டமானவர்களுடைய கஷ்டத்தை நீங்க சுமந்து கொள்றீங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறீங்க என்றெல்லாம் நபி அவங்கள்ட்ட என்னென்ன நல்ல தன்மைகள் இருந்துச்சோ அந்த தன்மையெல்லாம் சொல்லி காட்டி அந்த பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த தன்மைகள் இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான், வீணாக்க மாட்டான். அது மட்டுமில்ல, நபி அவங்களை இன்னும் உறுதிப்படுத்திட்டாங்க. வரலாற்று கிதாப்ல வருது, நபி அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காட்சி அளிக்கிறாங்க. நபி அவங்க ஒரு பதட்டம், அந்த பெண்மணி எந்த அளவுக்கு அதை உறுதிப்படுத்துறான்னு சொன்னா, நபி அவங்கள கூப்பிட்டு பக்கத்துல வச்சு என்னுடைய வலப்பக்கமா உட்காருங்க, அந்த அவர் விளங்குதா? ஓ விளங்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்குதுன்னு நபி அவங்க சொல்றாங்க. சரி, அடுத்த பக்கமாக உட்கார வைக்கிறான், இப்ப விளங்குதா? ஓ விளங்குது. அப்படி இருக்கக்குள்ள அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, தன் தலையில இருந்த முக்காடக்குல போட்டுட்டான். கேட்ட, இப்ப விளங்குதா? இல்ல விளங்கல. சொன்னா, நிச்சயமாக உங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய அவரு ஒரு ஷைத்தான் அல்ல, இது ஒரு மலக்குத்தான். ஏன், நான் தலையை திறந்த உடனேயும் என் முக்காட என் தலையில இருந்து எடுத்த நேரத்தில் அந்த சைத்தானனா அந்த இடத்துல நின்றுருக்கு. அது உங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது இல்லையா? அது நிச்சயமாக அது ஷைத்தானாக இருக்காது, அது அல்லாஹ்வோட புறத்தில் இருந்து வந்த மலக்கு என்று ஆறுதல் சொல்றான் கிதாபுல்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்ல சகோதரிகளே, அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆளும் இருந்தார். அவர் முந்தைய வேதங்களை படிச்சிருந்தார். வரக்கத்தப்படி நௌஃபல் என்று சொல்லுவாங்க, அவர் தௌராத்து மற்ற இஞ்சியிலு இது எல்லாத்தையும் படிச்சிருந்தார். அவர் ஒரு வகையில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு சொந்தமானவர். இந்த பெண்மணி நபியவங்களை அந்த வரக்கத்தப்படி நௌஃபல்ட்ட சொல்றா, இப்படித்தான் இப்படித்தான் இந்த கணவனுக்கு நடக்குது என்று அவர் எல்லாத்தையும் கேட்டு போட்டு சொல்றா. வரக்கத்தப்படி நௌஃபல் மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட எந்த நாமூஸ் அக்பர் நாமூஸ் என்று சொல்ல ஜிபிரி அலி இஸ்லாத்துக்கு வந்து போனாங்களோ அவங்க தான் உங்கள்ட்டையும் வாராரு. ஆனா வரலாறு எடுத்து பார்த்த அன்னை ஹதீஜா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஃபிதிஷா மத்தாக்கலமாயி இரவெல்லாம் நின்று தொழுவதாக, நோவு பிடிச்சதாக, பெரிய ஹஜ்ஜி போனதாக, இல்லாட்டி ஜியாதுக்கு போனதாக, அப்படி ஒண்ணுமே இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா மறந்ததே இல்லை. ஆயிஷா நாயி சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயி சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச்சில எனக்கு ஆக ரோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுன்னா அன்னை ஹதீஜா பத்தி பேசுறது. எந்த நீரும் அவைய பத்தி பேசும். ஏன் அந்த அளவுக்கு அவ உதவியா இருந்த அந்த பெண்மணி நண்பிகளுக்கு அவட மௌத்துக்கு பிறகு உதவி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏன் தன்னுடைய மனைவி செஞ்ச அந்த உதவிக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அப்ப இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு ஆண் செய்ய வேண்டிய இவ்வளவு விஷயத்தை நபி அவங்களுக்கு செஞ்சது யாரு? ஒரு பெண்மணி அன்னை ஹதீஜா. இது தன்னுடைய சிந்தனையால தன்னுடைய உடலால செஞ்ச உதவி. அதே மாதிரி தான் அந்த பெண்மணி தன்னுடைய பொருளாலும் உதவி செஞ்சு. அன்னை ஹதீஜா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பெரிய வசதிக்கார பெண்மணி. அல்லாஹு தஆலா நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்திருந்தார். நபி அவங்க ஆரம்பத்தில் இந்த பெண்மணி இடத்துல வேலை செஞ்சவங்க. இவங்களுடைய நல்ல தன்மைகளை பார்த்து தான் அந்த பெண்மணியின் உள்ளத்தில் வந்துச்சு, நாங்கள் இவங்களை திருமணம் முடிக்கணும் சொல்லி உறவு திருமணத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அன்னை ஹதீஜாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் அன்னை ஹதீஜாவுக்கு 40 வயசு, ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயசு. ரசூலுல்லாஹ்வுக்கு நபிப்பட்டம் கிடைச்சது 40 வயசு. அப்ப நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சுமார் 15 வருஷ காலம் அந்த பெண்மணியோட வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு நபி, நான் நினைக்கிறேன் நபி அவங்களுடைய 52 அல்லது 53 வயசுல தான் அந்த பெண்மணி மௌத்தாகினாங்க. அது மட்டும் மக்காவில் மிக உதவியாக இருந்தவங்க பொருளாதார ரீதியில். சில உலமாக்க சொல்றாங்க நபி அவங்களுக்கு மிக உதவியாக இருந்தவங்கல்ல ஆண்கள்ல உண்டு அபு தாலிப், பெண்கள்ல அன்னை ஹதீஜா. இந்த ரெண்டு பேரும் மிக நெருக்கமான காலகட்டத்தில் மௌத் ஆகிட்டாங்க. நபி அவங்களுக்கு சரியான உள்ளத்தில் மனசில் தாக்கம் வந்து அந்த தாக்கத்தை அந்த கவலையை போக்குறதுக்கு தான் அல்லாஹு தஆலா நபி அவங்களை மிஃராஜுக்கு அழைத்தார் என்ற கருத்தை கூட உலமாக்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க. இனிமான தாய்மார்களே சகோதரர்களே, ஒரு சுருக்கமான விஷயம் என்ன என்றா, இஸ்லாத்தை முதல் முதலாக ஏற்றது ஒரு ஆண் அல்ல ஒரு பெண். நபி அவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தது ஒரு ஆண் அல்ல ஒரு பெண். நபி அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவி செஞ்சது ஒரு ஆண் அல்ல ஒரு பெண். பெண்கள் விளங்கணும், பெண் சமுதாயம் இஸ்லாத்துகள் என்ன செஞ்சிருக்கீங்க. ரெண்டாவது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுதான் உலகத்திலேயே இஸ்லாம் பரவுவதற்கு அடிப்படை. அந்த ஹிஜ்ரத் தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பிரயாணம் போனது தான் உலகமெல்லாம் தீன் வருவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சு. அந்த நிகழ்வு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த நேரத்தில் நபி அவங்களுக்கு உதவியாக நபி அவங்களுடைய ரகசியங்களை எல்லாம் பாதுகாத்து கொடுத்தது யார் என்று சொன்னா, ஒரு பெண்
அன்னை அஸ்மார் அலி அல்லாஹு தஆலா அன்ஹா. அன்னை அஸ்மார் அலி அல்லாஹு தஆலா அன்ஹா யார் என்று சொன்னா, அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மகள், ஆயிஷா நாயர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரி. இந்த அஸ்மா தான் தாத்தா. இவ மிக உறுதியான ஒரு பெண்ணாக இருந்தா, இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரத் போகணும், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறா, சாப்பாடு தயார் செஞ்சு கொடுக்கறா. அந்த பொதிய அந்த இதை கட்டுறதுக்கு ஒரு நூல், ஒரு கயிறு கிடைக்குது. அந்த இடுப்புல கட்டி இருந்த பட்டிய அதை எடுத்து ரெண்டா கிழிச்சரை கட்டி கொடுக்க, அண்டையில இருந்து அந்த பெண்ணுக்கு பேரு நிதாக்கைனி, ரெண்டு பட்டிக்கார பெண். ஏன், தன் இடுப்புல கட்டி இருந்த பட்டிய அப்படியே ரெண்டா கிழித்து அந்த பொதிய கட்டி கொடுக்கிறோம். ஒரு அறிவுரை சொல்லப்படுது, அது சொல்லலாம் வழியை சொல்லுவோம். அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்களாம், அஸ்மாவ, அஸ்மா நீ சொர்க்கத்துக்கு போவாய், இந்த பட்டியும் சொர்க்கத்துக்கு போகும்னு சொன்னாங்க. நபி அவங்க ஹிஜ்ரத் போயிட்டாங்க, அவங்க சித்திகர் எல்லாரும் போறாங்க, முழு மக்காவுமே தடுமாறுது. அறிவித்து கொடுக்கறாங்க நபி அவங்களை, அல்ல அவுபக்க சித்திகர் எல்லாரும் தாளானவங்களை உயிரோட அல்லது உயிரற்ற நிலைமையில யாரு கொண்டு வருவாங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் சன்மானம் கிடைக்கும். அபூஜஹல் வாரம் அவுபக்க சித்திகர் வீட்டுக்கு, அஸ்மா நாயிட்ட கேட்கிறான், ஏங்க உங்க வாப்பா, தெரியா, உண்மையை சொல்லு, தெரியா. அபூஜஹல் அன்னை அஸ்மாவுடைய கன்னத்துல ஓங்கி அறையிறான், அன்னை அஸ்மா நாய் கீழே விழுகிறாங்க. ஆனா அல்லாவுடைய நபிய காட்டி கொடுக்கவும் இல்ல, தன்னுடைய தகப்பனவும் இல்ல. அந்த தியாகம் சாதாரண தியாகம் இல்ல. அது மட்டும் இல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் போறாங்க, போகலுக்கு அந்த சொத்து செல்வங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்ன நேரத்துல அல்லாஹ் நபிக்கு என்ன செலவழிக்க வேண்டி வருமோ தெரியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தகப்பன் இருந்தார் அபு குஹாஃபா, அஸ்மா நாயுடு அப்பா. அவரு கண் தெரியா வீட்டுக்கு வாரார், அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல. தன்னை பேட்டிட்டு சொல்றார், அஸ்மா அஸ்மா, நான் கேள்விப்பட்ட உங்க வாப்பா உங்களெல்லாம் விட்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரமே ஊரை விட்டு, உங்களுக்கு ஒண்ணு தரலையாமே, என்ன அநியாயம் செஞ்சிருக்கிறார். இந்த காலத்திலேயும் தான் பெண்களுடைய ஹாலா தின்ன, 2 நாள் 3 நாளைக்கு ஆம்பல் ஜமாத்துல போனாலே எத்தனை பொம்புளை குழம்பி அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல வசதியா மாட்டி கொடுக்கறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இல்லை. ஆனா அந்த பெண்மணியுடைய புத்திய பாருங்க, சின்ன சின்ன கல்லுகள் எடுக்கிறா, ஒரு பாத்திரத்துல போடுறா, ஒரு துணி அதுக்கு மேல போடுறா, தகப்பன் பணத்தை வைக்கிற இடத்துல அந்த கற்களை கொண்டு வச்சு அப்பா கூட்டிட்டு வர, அப்பா கண் தெரியா, பாருங்க அப்பா எங்க வாப்பா காசு தந்தோடு போய்க்கிறார். அப்பா அவர் பார்த்துட்டு சொன்னாரு, அப்படின்னா உங்க வாப்பா நல்லதுதான் செஞ்சிருக்கிறார். நிமான தாய்மார்களே சகோதரிகளே, இப்படி தியாக செஞ்சவங்க தான் பெண்கள். அது மட்டும் இல்ல, இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக ஷஹீதாக்கப்பட்டது யார் என்றா, ஒரு ஆண் அல்ல ஒரு பெண் தான், அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அம்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார், அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தாய் சுமையா ரலியல்லாஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மாவும் பாப்பாவும் மகனும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இவங்களை அரவணைக்கிறதுக்கு, இவங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. பலவீனப்படுத்தப்பட்டவங்க கடுமையா சித்திரவதை செய்யப்படுறாங்க. அம்மா ரலியல்லாஹும் யாசிர் ரலியல்லாஹும் அதே மாதிரி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவ அபூ ஜஹல் போன்ற கெட்ட காபிர்கள் வேதனை செய்வாங்க. அவன் கடைசியா சொல்லிட்டா, நீ முஹம்மது நபியை ஏசணும், முகமது நபியை திட்டணும். அந்த பெண்மணி என்ன செஞ்சுதா, அவன் முகத்துல துப்பி போட்ட,
கடைசியா ஈட்டியால அந்த பெண்ண அபூஜஹல் கொலை செய்யறான். இஸ்லாத்துக்காக வேண்டி முதல் முதல ஷஹீதாக்கப்பட்டது யாரு? ஒரு பெண். நபி அவங்க அந்த பகுதியால போகக்குள்ள சுமையா நாயகி யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கஷ்டப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பாங்க. நபி அவங்க சொல்லுவாங்க, யாசிருடைய குடும்பத்தினரே பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க, அல்லாஹால உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவங்களுடைய நபித்துவத்துடைய ஆரம்பமும் ஒரு பெண்ணோட, நபித்துவத்துடைய கடைசி நாள் அசரசல்ல மௌத்தா போறாங்க, அவட உயிர் போப்புது. அப்ப யாருந்த மடியில உயிர் போகுது? அது ஒரு பெண்ணுடைய மடியில தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா நாயுடைய மடியில தான் நபி அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயுடைய சகோதரர் வாராரு, அவரது கையில ஒரு மிஸ்வாக் இருக்கு. ஆயிஷா நாய்க்கு தெரியும், நபி அவங்களுக்கு மிஸ்வாக் செய்வது விருப்பம் உண்டு. நபி அவங்க அந்த மிஸ்வாக்க அப்படியே பார்க்கறாங்க. அன்னை ஆயிஷாவுக்கு விளங்கிட்டு ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஸ்வாக் செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க. தந்த சகோதரன் மிஸ்வாக்க வாங்குறாங்க, அத தந்த வாயில வச்சு அதை மென்மப்படுத்தி ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயில மிஸ்வாக் செய்விச்சுறாங்க. ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, காலமெல்லாம் பெருமையா பேசுவா, அல்லாஹ் நபியுடைய வாயில கடைசியா போனதெண்டா எண்ட எச்சில்தான் அல்லாஹ் நபியோட வாயில கடைசியா போயிச்சு அப்படின்னு சொல்லுவா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தாய்மார்களே, சகோதரிகளே, நான் ஏன் இந்த சம்பவம் எல்லாம் சொல்லி கொண்டு போறேன்னா, இன்னைக்கு பெண்கள் நினைச்சு கொண்டாங்க, எங்கட வேலை ஆக்கிரையும் துடைக்கிறையும் குசினி துப்புரவு செய்யறது தான், இல்ல இதை விட பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க சஹாபி பெண்மணிகள். ஆனா அவங்க செய்யக்கூடிய அந்த ஹிதுமத்தோட ஆக பெரிய ஹிதுமத்து தீனுடைய ஹிதுமத்தை அவங்க மறக்கல. வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு அவங்க தாயிகளை உருவாக்கினாங்க. வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு அவங்க ஹாஃபில்களை, ஆளுங்களை, தாயிகளை, உலகமெல்லாம் போகக்கூடிய மக்களை உருவாக்குறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவட மகன் இருந்தாரு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சி கொடுத்திருந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்காரர் படத்திரட்டி வாரார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஒரு சண்டை நடக்க போகும். அந்த நேரத்தில் அன்னை அஸ்மாவுக்கு வயசு 100 வயசு. ஆரம்பத்தில் சொன்ன அந்த அஸ்மநாயகன் மகன் வாராரு உம்மாட்டு, ஹரத்துல நடக்குது மக்காவில் வச்சு. உம்மா, எனக்கு கொல்லப்படுற பிரச்சனை இல்லை, நான் ஒரு விஷயத்துல பயப்படுறேம்மா. என்ன பயம்? நான் மௌத்தானதான் எந்த ஜனாதாவை போட்டு அவன் அநியாயம் செய்வாங்க, சித்திரவதை செய்வாங்க, இதை நினைச்சுதாமா நான் கவலைப்படுறேன், பயப்படுறேன். தாய் கேட்டா, மகன் நீ சத்தியத்தில் இருக்கிறியா அசத்தியத்தில் இருக்கிறியா? இல்லாமல் சத்தியத்தில் இருக்கிறேன். இந்த விஷயத்தை கேட்டு போட்டு தாய் சொன்னா, மகன் ஒரு ஆட்டை அறுத்ததுக்கு பிறகு அதோடைய கையை வெட்டினா என்ன, காலை வெட்டினா என்ன, சந்தை வெட்டினா என்ன, நீ ஹக்கில் இருக்கா என்றா, சத்தியத்தில் இருக்கிறா என்றா, உண்ட உயிர் போனா அதுக்கு பிறகு உண்ட ஜனாதா என்ன செஞ்சாத்தா என்ன? பாரு, ஒரு தாய் தந்த மகனுக்கு இந்த அளவுக்கு தைரியத்தை உண்டாக்குற. அல்லாட நாட்டம் போர் நடக்குது, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. எதிர்பார்த்த மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா அப்படியே மேல தொங்க வச்சிருக்கிறார், தொங்கி கொண்டிருக்கு மேல. அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாராங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே தலையை உசத்தி பாக்குறாங்க, மகந்த ஜனாசா தொங்கி கொண்டிருக்கு. கட்டடை பண்ணி பார்த்தோம், எங்க பிள்ளைட ஜனாசா மேல தொங்கிக் கொண்டிருந்தா எந்த தாயுடைய உள்ளன்னா தாங்கும். அது சின்ன காய்ச்சல் வந்தாலே, தடுமல் வந்தாலே, குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலே ஒரு தாயுடைய மனசு இடம் கொடுக்குது இல்ல. மகன் ஷஹீதாக்கப்பட்டு மேல தொங்கிக் கொண்டிருக்கிறாரு, எந்த தாயுடைய உள்ளம் தாங்கும் இது. ஆனா அந்த சஹாபி பெண்மணிகளுக்கு அல்லாஹால குழந்தைகள் மீது இல்லாத அளவுக்கு பாசத்தை தீன் மீது ஏற்பட்டு கொடுத்துருங்க. மகண்ட ஜனாசா தொங்கிக் கொண்டிருக்கி, அப்படியே தாய் தன்னுடைய தலையை உசத்தி அந்த ஜனாசா பார்த்து சொல்றாங்க, இந்த மாறையிலிருந்து கீழே இறங்குறதுக்கு இன்னும் நேரம் வரலையா, இந்த மாப்பில மணவறையிலிருந்து கீழே இறங்குறதுக்கு இன்னும் நேரம் வரலையா. சுபஹானல்லாஹ், மாப்பிள்ள உசரத்துல வைப்பார். அப்ப தந்தை மகன் அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறத அவர் மாப்பிள்ளையாக சித்தரிக்கிற மணவறையில் இருக்கிற மாதிரி. இந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு சொல்லப்படுகிறது. சொன்னா அந்த ஜனாசா கீழே இறக்கி தாய் எடுத்து ஒப்படைச்சிருக்கீங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அளவுக்கு தீந்த விஷயத்துல குழந்தைகளை கணவன்மார்களை உற்சாகப்படுத்தக்கூடியவங்களாகத்தான் அந்த காலத்துல பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ வரலாறுகள் சொல்லிக் கொண்டு போகலாம், அவளோட உதவியால நேரம் இடம் கொடுக்காது. ஏன் இப்ப இந்த இடத்துல நாங்க என்ன சொல்ல வரோம் என்று சொன்னா, குழந்தைகள் எல்லாம் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்க, சகப்பன்மாரை விட தாய்மாருக்குத்தான் நிறைய பங்களிப்பு இருக்கு. இன்னைக்கு எத்தனையும் குழந்தைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், இந்த போன் அது இது வந்ததுக்கு பிறகு சீர் அழிஞ்சு போயிட்டாங்க, நாசமா போறாங்க. சில தாய்மார்கள் நினைக்கிற புள்ள கரைச்சப்படுத்தினா போனை கொடுப்போம், அதை கொடுப்போமும் அமைதிப்படுத்தும் என்று, இல்லாட்டி அந்த காட்டூன் இந்த காட்டூன் அந்த படம் இந்த படம் என்று சொல்லி சில வீடுகள்ல பெரிய பெரிய அண்டனாலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. சொல்றாங்க, சிலாக பெருமையா பேசுவாங்க, எங்கட வீட்டுல அண்டனா, அதுல 100 சேனல் பிடிபடும், 200 சேனல், 500 சேனல். இது பெருமையா பேசுறது இல்ல, இரத்த கண்ணீர் வடிக்கணும். ஏனண்டா இந்த தாயும் தகப்பனும் வீட்டுக்குள்ள வச்சு மகனுக்கு படிச்சு கொடுக்கறாங்க, மகன் இப்படித்தான் கொலை செய்யற, இப்படிதான் ஒரு பெண்ணை கடத்திட்டு போற, இப்படித்தான் உமா பாப்பா வயசானதுக்கு பிறகு வயோதிபர் இல்லத்துல கூட்டிக் கொண்டு போய் போடுற, இப்படித்தான் பாவம் செய்யற, இப்படிதான் ஒரு பெண்ணோட தனிமையில இருக்கிறான் சகோதரிகளே. ஆக டேஞ்சரான விஷயம். எனவேதான் இந்த விஷயம் தகப்பன்மாரை பொறுத்த வகையில பல சோழிகள் உள்ளவங்க, பல வேலைகள் உள்ளவங்க, ஆனால் தாய் வீட்டுக்குள்ள அவள் அமானிதமாக அல்லாஹு தாலாவினால் ஏற்படுத்தப்பட்டவள். நாளைய கிராமத்துடைய நாளையில அவள் அந்த அமானிதத்தை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஹதீஸ் கிதாபில் வருது. ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சு, ஒரு மனிதன் பெரிய பெரிய குற்றங்கள் செஞ்சான், கொலை செஞ்சான் என்ற காரணத்தினால கடைசியா நீதிபதி முடிவெடுத்துட்டாரு, இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று. மரண தண்டனை முடிவாயிச்சு, கொடுக்கப்பட போகுது, கேட்கப்படுது, உனக்கு ஏதாவது ஆசை, கடைசி ஆசை சொன்ன தாயை கொஞ்சம் பேசணும். அப்ப தாய் கொண்டு வரப்படுற, சொன்ன தாயிட ரகசியமா பேசணும். அப்ப தாயிடத்துல ரகசியமா பேசணும்னு சொல்லி தாயிடத்துல சொன்ன தாய் கிட்ட வாங்க, காதுக்குள்ள பேசணும். எப்ப தாய் அவட காத மகண்ட வாய்க்கு மிச்சம் நெருக்கமா கொண்டு போனாவோ, மகன் அந்த தாயுடைய காதை அப்படியே கட்டிக்கு துப்பி எடுத்துட்டான். சொன்னான், நான் சின்ன வயசா இருக்கக்குள்ள சின்ன சின்ன களவு எடுப்பேன், 25% 50% களவு எடுப்பேன். நான் உண்ட காதுக்குள்ள வந்து சொல்லுவேன், உமா 25% எடுத்த, 5% எடுத்த, 10% எடுத்த என்று. நீ என்ன தடுக்கல, நீ என்ன உற்சாகப்படுத்தின, எப்படிதான் மகன் செய்யணும், எப்படிதான் செய்யணும். நீ அன்றைக்கு என்ன தடுத்திருந்தா இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டேன். நீ என்ன அன்றைக்கு உற்சாகப்படுத்தினதுதான் இன்றைக்கு நான் ஒரு கொலையாளியாக ஆகி மரண தண்டனைக்கு தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறேன். எனவே நான் முடிவெடுத்தேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி உண்ட காதை கடிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்ன. என்ன கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த விஷயத்துல ஒவ்வொரு ஆக்களும் நீ ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைகள்கிட்ட மாற்றம் வர வேணும்டா, நாங்க மாறணும். எங்களுடைய இபாதத்து நாங்க நேரத்தில் ஒழும்பணும், நாங்க தஹஜ்ஜு தொழணும், நாங்க தஹஜ்ஜுல இருந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். இது அல்லாஹ் சட்டத்தை கேட்டு எங்க பிள்ளை எழும்பணும், எங்க கணவன் எழும்பணும், நாங்க குர்ஆன் ஓதணும். நாங்க படத்தை பார்த்துக்கிட்டு, நாடகத்தை பார்த்துக்கிட்டு, டிராமாவை பார்த்துக்கிட்டு ஓது ஓது ஓதுன்னு அந்த புலந்து இங்க ஓத போகுது. நாங்க கையில குர்ஆன் எடுத்துட்டு மகா நானும் ஓதுறேன் நீயும் ஓது, அப்பதானே அந்த அந்த குழந்தையோட உள்ளத்துல ஒரு மாற்றம் வரும். முன்பின் சொன்ன தொழுகிறது, வீட்டுல தாலிமுடைய ஏற்பாடுகள் செய்யறது, எல்லாம் முக்கியமான விஷயங்கள். அப்படி நாங்க செஞ்சோம் என்று சொன்னா அல்லாஹு தஆலா இமாம் ஷாஃபிய போல, இமாம் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானிய போல பெரிய பெரிய ஆற்றல்கள் நிறைஞ்ச குழந்தைகளாக எங்கட குழந்தைகளையும் ஆக்கி தருவான் என்பதில் இன்ஷா அல்லாஹ் என்ற சந்தேகமே கிடையாது. எனவே இந்த தாய்மார்கள் வந்து மிகவும் முன்னதமான முறையில மகரம பேணி தன்னுடைய நிலைமைகளை மாற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக இவங்களை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய ஹிதாயத்தின் காரணமாக்கும். அதே மாதிரி சங்கையா ரமலானுடைய மாதம் வரப்போகுது. இந்த சங்கையா ரமலானுடைய மாதத்தை நாங்க மிக நல்ல முறையில எப்படி வியாபாரிகளுக்கு குறிப்பிட்ட சில காலம் சீசன் காலமோ இதே மாதிரி அல்லாஹுடைய நல்லடியார்களுடைய சீசன் காலம் தான் ரமலான் மாசம். இந்த ரமலான் மாதத்தை நாங்க வரவேற்கிறதுக்கு இப்பயே தயாராகுவோம், அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க அனைவரையும் அவனுக்கு பொருத்தமான நல்லடியார் கூட்டத்தில் ஆக்கிப்பானாக. ஆமீன். ஆஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.